நூத்தி பத்தொன்பதாவது சங்கீதம் 35வது வசனம். உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும், நான் அதில் பிரியமாய் இருக்கிறேன். உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும், நான் அதில் பிரியமாய் இருக்கிறேன். இதுவரைக்கும் தாவீது இதுக்கு முந்தின வசனங்களை எல்லாம் தேவன் தன்னை பிரகாசிப்பிக்கும் வெளிச்சத்தை தர வேண்டும் மீண்டும் மீண்டுமா ஆண்டவர்கிட்ட மன்றாடினதை நம்ம படித்தோம். எனக்கு போதியும், எனக்கு புரிதலை தாரும். இப்போ இதுவரைக்கும் பிரகாசிப்புதல் வெளிச்சத்திற்காக மன்றாடினவர் இப்போ அவர் ஜெபம் மாறி அந்த பிரகாசிப்புதல் வெளிச்சம் கொடுத்த அந்த வெளிச்சத்தின்படி நடப்பதற்கு பலத்தை அவர் நாடுறார். கடவுளுடைய வழியில நம்ம நடக்கணும்னா நமக்கு பிரகாசிப்பிக்கப்பட்ட ஒரு மூளை இருந்தா மாத்திரம் பத்தாது. அவருடைய வழிகளை பிரியப்படுகிற ஒரு இருதயமும் நமக்கு வேணும். நம்முடைய மன குருட்டை நீக்கக்கூடிய தெய்வீக வெளிச்சத்தை மாத்திரம் இல்லை, நாம இயற்கையாவே நம்முடைய இருதயம் ஆண்டவருடைய வழிகளையும் பிரமாணத்தையும் வெறுக்கிற இருதயத்தை சுகப்படுத்துகிற அந்த வர்சனத்தின் மேலேயும் வழிகள் மேலேயும் விருப்பத்தை ஏற்படுத்துகிற ஒரு தெய்வீக விருப்பமும் தேவை. ஆண்டவருடைய வழிகளில் நடப்பதற்கு நமக்கு இந்த ரெண்டு டபுள் ஹே தெய்வீக உதவிகள் தேவை. பிரகாசிப்பிக்கப்பட்ட மனது, ஆண்டவருடைய வழியை மிகவும் விரும்புகிற இருதயம், இது ரெண்டும் தேவை. ஒரு கிறிஸ்தவனுடைய வேலை ஆண்டவருடைய வார்த்தையை ஆழமா படிச்சுக்கிட்டோன்றதோடு நிக்கிறது இல்ல. அவனுடைய தேவ பக்தியினுடைய சோதனையே அவனுடைய பயிற்சியில அவன் எப்படி இருக்கிறான், பிராக்டிஸ்ல எப்படி இருக்கிறான். ஆண்டவருடைய பெரிய கிருபை என்னன்னா, எந்த தேவன் நமக்கு கற்றுத்தருகிறாரோ அந்த கற்றுக் கொடுத்த காரியத்தை கடைபிடிக்கவும் கிருபைய தருகிறார். அதான் பெரிய ஆசீர்வாதம். அந்த அந்த அடிப்படையில தான் இந்த ஜபத்தை அவர் செய்யறாரு. ரெண்டு காரியங்கள் இந்த வசனத்துல பார்க்கலாம். முதலாவது தாவீதுடைய ஜபம், என்ன ஜபம் அவருது? உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும், மேக் மீ வாக், என்னை நடக்க செய்யும். உடைய பாதை கற்பனைகளின் பாதை, அந்த பாதையில நான் நடக்கணும். எந்தெந்த பாதையிலையும் நான் நடக்கக்கூடாது ஆண்டவரே, அந்த பாதையில நடக்க நீங்க எனக்கு நடக்க செய்யும். அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு ஒரு ஒரு வாதம் என்ன? ஏன் செய்யணும் நான் உனக்கு? நான் அதில் பிரியமாய் இருக்கிறேன். ரெண்டு காரியத்தை பார்ப்போம். முதலாவது அவருடைய ஜபம், உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும். ஜபோன்னு நம்ம நினைக்கும் போதே நம்ம ஜபோன்னும் போது நமக்கு எல்லாம் ருட்டீனா வாயில முணுமுணுக்கிற வார்த்தைகள் தான் ஜபோன்னு நினைச்சுக்கணும். இல்ல, ஜபத்துக்கு முக்கியமா ரெண்டு காரியங்கள் இருக்கணும் பாருங்க. பல காரியங்கள் தான், இது ரெண்டு முக்கியமா இருக்கணும். ஒன்னு, உண்மையான எந்த ஜபமும் ஆழமா ஒரு தேவையை உணர்றதுனால பிறக்கிறது தான் ஜபம். தேவையை உணர்ந்து இதுக்காக ஜபிக்கிறேன், அந்த தேவையுடைய உணர்வோடு செய்யறது தான் ஜபம். ரெண்டாவது, அந்த ஜபம் ஆண்டவருடைய வாக்கு தத்துவத்தின் அடிப்படையில இருக்கணும். அடுத்த வாட்டி ஜபம் பண்ணும்போது இது ரெண்டு இருக்கா அவங்க ஜபத்துல பாத்துக்காங்க. இப்ப ஜபம் பண்றேன், இந்த ஜபம் நான் ஒரு தேவையை உணர்ந்ததுனால இது ஜபிக்கிறேன்னா, இல்ல வாயில வந்ததை உலர்றனா ஜபத்துல, அதுதான் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த தேவையை உணர்ந்து ஜபிக்கிறனா. ரெண்டாவது, இது நானே இஷ்டத்துக்கு எத்தனையோ தேவைகள் உண்டு, ஆண்டவர் இதை நிறைவேற்றுவான்னு ஒரு வாக்கு தத்துவம் எங்கேயாவது கொடுத்திருக்கிறாரா, அதன்படியில இருக்கணும். இது ரெண்டு இருக்கணும். இது ரெண்டும் அந்த வசனத்துல இருக்கிறத பார்க்கலாம். அவர் ஜபத்துல வர்ணன் ஒரு தேவையின் உணர்வுனால வந்தது. கடவுள் எவ்வளவோ வெளிச்சம் தாவீதுக்கு கொடுத்திருந்தாலும் எத்தனை ஞானம் அவருக்கு வேதத்துல, இரவும் பகலும் தேவனுடைய வசனத்துல தியானமா இருக்கிற அளவுக்கு அறிவும் ஞானமும் அவருக்கு இருந்துச்சு. அவ்வளோ அறிவும் ஞானமும் வேதத்தை கரைச்சி கொடுக்கிற அறிவு இருந்தாலும் தாவீது இன்னொரு மாபெரும் தேவையை அவர் உணர்ந்திருக்கிறார். என்ன? ஆண்டவரே, இத்தனை எனக்கு தெரிஞ்சாலும் இந்த அறிவு உம்முடைய வார்த்தைகள் கட்டளைகளை இவ்வளோ அறிவு எனக்கு இருந்தாலும் அதில் நடக்கிறதுக்கு தெய்வீக பலன் நீங்க கொடுக்கணும், கொடுத்தா தான் என்னால நடக்க முடியும். தன்னுடைய பலவீனத்தை, இத்தனை எனக்கு அறிவு இருந்தாலும், இத்தனை உங்களுடைய பிரமாணங்களை நான் அறிந்திருந்தாலும், இந்த பிரமாணங்கள் நடக்கிறது எவ்வளவு பாக்கியமானதுன்னு எனக்கு தெரிஞ்சாலும், என்னுடைய தீர்க்கையுடைய ஆழமா எவ்வளவு ஆழமானது, என்னுடைய பலவீனமோ இயலாமையோ எவ்வளவு பெருசு, நான் ஆண்டவர் நீங்க அந்த பாதையில என்ன நடக்க வைக்கலன்னா, நீங்க அந்த கற்பனையில என்ன நடக்க வைக்கலன்னா, என்னால ஒருபோதும் நடக்க முடியாது. ஒரு தகப்பன் தாய் ஒரு சின்ன பிள்ளைய பலவீனமா தவளிக்கிட்டு போகுது, அது நடக்க கூட பலம் இல்லை அதுக்கு, கால் எல்லாம் அதை கைய பிடிச்சு ரெண்டு கையும் பிடிச்சு மெதுவா நடக்க வைக்கிற மாதிரி, ஆண்டவரே உம்முடைய கற்பனையின் பாதையில என்ன நீங்க நடக்க வச்சு பலம் கொடுக்கலன்னா என்னால நடக்க முடியாது. இல்ல நீங்க அப்படி நடக்க வைக்காம போட்டீங்கன்னா ஆயுசெல்லாம் நான் கேட்டேன்னு கேட்டுக்கிட்டே என்னை நானே வஞ்சித்து கொண்டே படிச்சுக்கிட்டேன்னு உங்களுடைய கற்பனையின் பாதையில நடந்து பாக்கியத்தை பெற அறியாத ஒரு ஆயுசா முடிஞ்சு போவோம். வெறும் கேட்டேன்னு போவோம் உங்களுடைய பாதையில நடக்கிறதுன்னு இருக்கு இல்லையா, அது நீங்க எனக்கு நடக்க வைக்கணும். நீங்க அதுக்கு பலன் கொடுத்து ஊக்குவித்து என்னை நடக்க வச்சாத்தான் நான் நடக்க முடியும். ஆண்டவரே அந்த உணர்வு, அந்த தேவைய உணர்ந்ததுனால வந்த ஒரு ஜபம். நீங்க உணர்ந்திருக்கீங்களா இந்த தேவையா? எத்தனையோ தேவைய உணர்றீங்களா? ஆண்டவரே வருஷ கணக்குல எத்தனை சத்தியங்களை நான் படிச்சிருக்கிறேன், எத்தனையோ பேருக்கு தெரியாத பைபிள் அறிவெல்லாம் எனக்கு இருக்கு, எத்தனையோ பாஸ்டர்களுக்கே தெரியாது, உளறிட்டு கிடக்குறாங்க. உங்களுடைய பிரமாணம் எனக்கு ரொம்ப விருப்பம், அந்த வசனம் எனக்கு விருப்பம், விட்டா இரவும் பகலும் தியானிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். ஆனா இத்தனை அறிவு எனக்கு இருந்தாலும் ஐயோ அதுல எனக்கு நடக்கிறதுக்கு பலன் இல்லை ஆண்டவரே, என் சொந்த பலத்துல என்னால நடக்க முடியாம தொடர்ந்து நான் விழுந்து போறேன், தொடர்ந்து நான் எந்திரிச்சு நடக்கலான்னு பாக்குறேன், டம்மு அந்த குழந்தை நடக்க பார்க்கும்போது விழுந்து போறேன், பலன் இல்லப்பா. உங்களுடைய பிரமாணத்துல கற்பனையின் பாதையில நீங்க எனக்கு பலன் கொடுத்து உதவி செய்யலன்னா என்னால நடக்க முடியாது, எனக்கு பலன் கொடுக்க. அதை நம்ம உணர்ற வரைக்கும் தாவீது மாதிரி நம்ம ஜெபம் பண்ண முடியாது. அதை நம்ம உணர்றது இல்லை. ஏன் உணர்றது இல்லை? நான் அடிக்கடி சொன்ன மாதிரி நம்ம ரத்தத்திலேயே ஊர்னது தந்திரமான நம்முடைய பெருமை, இன்னும் ஆவிக்குரிய பெருமை, அறிவு சார்ந்த பெருமை, தல அறிவுல இருந்து வந்து நிரம்புனதுனால வருகிற திருப்தியும் பெருமையும், எவ்வளோ எவ்வளவு சமாதான சந்தோஷம் நமக்கு, எவ்வளோ பெருமை, நல்ல சாமன் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம், ரொம்ப சந்தோஷம், ரெகுலரா பைபிள படிக்கிறோம், ரெகுலரா ஆண்டவருடைய வசனத்தை சிந்திக்கிறோம். ஆனா ஒருவர் நம்ம யோசிச்சு பாக்குறோமா, நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், இவ்வளவு படிச்சிருக்கிறோம், இன்னுமே நம்ம படிச்சுக்கிட்டோம், இன்னுமே நம்ம தான் நடக்கணும், நான் சமாளிச்சுக்குவேனா, நம்மளுடைய ரொம்ப தப்பு. உங்களுக்கும் எனக்கும் மாபெரும் ஒரு தேவை இருக்கு. அமிகமா ஆண்டவுடைய சத்தியத்தை அறிந்தவர்கள் நமக்கு மாபெரும் ஒரு தேவை என்ன தெரியுமா? அந்த கற்பனையின் வழியாக நடப்பதற்கு தெய்வீக பலன் நமக்கு தேவை. இல்லைன்னா ஒருபோதும் நம்ம படிச்சதை நம்ம பயன் பிராக்டிஸ் பண்ணவே மாட்டோம். இதே கேட்டமான ஆயுசு ஓடி இருக்கும். ஒருபோதும் அதை கீழ்படுகிறதுனால வருகிற பாக்கியமோ நடைமுறை பலாபலன்களையும் நாம் அனுபவிக்காமே போயிடும். கடவுள் நம்மள நடக்க வைக்கலன்னா நம்ம ஒருபோதும் நடக்க மாட்டோம். ஆண்டவர் சில நேரங்கள்ல இஸ்ரவேல் ஜனங்கள் அடிக்கடி பல விதத்துல சோதிச்ச மாதிரி அவங்க தாழ்மையா இருப்பாங்களான்னு சோதிச்சு பார்த்தா சொன்னார், உங்களுக்கு இதே தாழ்மையா இருக்க நம்மளையும் சோதிச்சு பார்க்கிறார். நம்முடைய தாழ்மைய நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவர்ல சார்ந்து இருக்கிறோம், பெருமை அடையிறோமா, நம்மள சோதிக்கிறது தான் ஒரு வேலை. சில நேரங்களில் வருஷ கணக்கில் நம்மளுக்கு பிரகாசிப்பிக்கிற அறிவை கொடுப்ப, அதிக சத்தியம் இன்னும் சத்தியத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்ப. ஆனா அந்த சத்தியத்தின்படி நம்ம வெளிச்சத்துல நடப்பதற்கு தெய்வீக பலன் அந்த பாதையில நடக்கிறதுக்கு நமக்கு கொடுக்காம இருப்ப. நம்மளை தாழ்த்தி எந்த தேவன் இந்த சத்தியத்தை புரிய வச்சாரோ அந்த தேவன் எனக்கு அந்த சத்தியத்தின்படி வளர்க்கறதுக்கு நடக்கிறதுக்கு அவர்தான் பலனை கொடுக்கணும்னு அவர் மன்றாடி நம்மளை தாழ்த்தி மன்றாடுற வரைக்கும் அந்த பலன் நமக்கு கிடைக்க போறது இல்லை. ரோமர் 7:18 அவர் சொல்ற, எனக்கு சித்தம் கொல்லுவது எனக்கு தெரியும், இது விருப்பமா இருக்கிறது, எனக்கு தெரியும் அதை செய்யணும்னு ஆசை எனக்கு இருக்கிறது, ஆனா அதை செய்வதற்கோ பலன் எனக்குள் இல்லை, எனக்குள்ளே இல்லை. அதை நீங்க உணர்ந்திருக்கிறீங்களா? அந்த தேவையை உணர்ந்திருக்கிறீங்களா? கடவுளுடைய உதவியை நாம் நாடி எந்த தேவன் ஞாயிற்றுக்கிழமை நம்மளை பிரகாசிப்பிக்க வைக்கிறாரோ, சத்தியங்களை சொல்லி கொடுக்க வைக்கிறாரோ, அதே தேவன் மண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் அந்த பாதையில நடக்கிறதுக்கு பலனை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு ஜபம் பண்றோமா? அத நம்ம தேவையை உணரணும். தேவையை உணர்ந்தாதான் அது இது மாதிரி உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும், என்ன நடக்க வைங்கப்பா. ரொம்ப கேட்டு கேட்டு கேட்டுதான் போதும், அதுவரே நான் நடக்க வைங்க அந்த பாதையில, அதுக்கு பலன் நீங்க தான் கொடுக்கும். ரொம்ப அந்த தேவையின் உணர்வுனால வந்திருக்கு. ரெண்டாவது, அந்த வாக்கு தத்துவத்தின் அடிப்படையில் இருக்கணும். நம்ம ஒரு வாட்டி வாக்கு தத்துவங்களை மன்றாடுவதுன்னு ஒரு பெரிய சீரீஸ படிச்சோம், உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கலாம். நம்ம ஒருபோதும் ஜபங்களை சரியா செய்யவே முடியாது. அந்த வாக்கு தத்துவங்கள் ஆண்டவருடைய அந்த ஜபங்கள் ஆண்டவருடைய வாக்கு தத்துவத்தின் அடிப்படையில இல்லை. கடவுள் அவருடைய பிரமாணங்களின்படி நம்மளை நடக்க வைக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணி இருக்கிறாரா? ஓ பண்ணிருக்கிறார். எத்தனையோ வசனங்கள் ரெண்டு சாட்சிகள் ஒண்டி கொடுக்கிறார். பிலிப்பியர் 2:18 என்ன சொல்றாரு? உங்களுடைய ரட்சிப்பை பயத்தோடு நடுக்கத்தோடு நடப்பீங்க. ஏன் நடப்பிக்கணும்? இது ரொம்ப முக்கியம். உங்களில் சித்தத்தையும், சித்தத்தை ஒண்டி இல்ல, சித்தத்தை ஏற்படுத்துற ஒரு பிரசங்கத்தின் மூலமா, சத்தியத்தை வளர்க்கறது மூலமா சித்தத்தை ஏற்படுத்துற ஒரு மாஸ்டர் இல்ல, அடுத்தது செயலையும் ஏற்படுத்துறவர் அவர் தான். நீங்க சித்தத்தோட நம்ம நிக்க வச்சோம், இனிமே நம்ம பாத்துக்கலாம். இல்ல, செயலையும் ஏற்படுத்துகிறது அவர் பலன் தானே. இன்னும் புதிய ஏற்பாடு, புதிய உடன்படிக்கையின் மாபெரும் வாக்குத்தத்தை எசேக்கியேல் 36:27 சொல்ற மாதிரி, என் ஆவியை அவர்களுக்குள் போடுவேன். அது மாத்திரம் இல்ல, என்னுடைய கற்பனைகளின் வழியாய் அவர்களை நடக்க வைப்பேன். அவர் கொடுக்கிற ப்ராமிஸ், அவர்களை நடக்க வைப்பேன். காஸ் யூ டு வாக் இன் மை ஸ்டாட்டிடியூட்ஸ். என்ன ஒரு அதிசயம்! கடவுள் வந்து தெய்வீக ஆற்றல் பலன சக்திய நமக்குள்ள ஊக்கு திணித்து, நம்ம சித்தங்களை வனைத்து, அவர் நம் கற்பனையில், அவர் கற்பனையின் வழியா நம்மள நடக்க வைப்பாரா? அது அவரே பண்றாரு, ப்ராமிஸ் பண்ணிருக்கிறாரு. எத்தனை பேர் அந்த ப்ராமிஸ மன்றாடுறீங்க நீங்க? இதுதானே நம்ம ஜபம் ஆரம்பிக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தையின்படி எவ்வளவு நடக்காம போனோம், ஆனா நான் நடக்க வைக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. விசுவாசத்தோடு நடக்க வைங்க ஆண்டவரேன்னு நம்ம எத்தனை பேர் பண்றோம்? புதிய அந்த வாக்கு தத்துவம் ரெண்டு கொடுக்குது பாருல்ல, என் ஆவியை அவர்களுக்குள் போடுவேன். அதோடு நம்ம நிக்கிறோம். அது மறுஜன்மத்துல நடக்கிறது. மறுஜன்மத்தோடு அவர் உற்றுறாரா? இல்ல, என் கற்பனைகளின் வழியா அவர்களை நடக்க வைப்பேன். அதுதான் பரிசுத்தமாக்குது. மறுஜன்மத்துல நாம் அவருடைய வழியில நடக்கிறதுக்கு நம்மள ஆயத்தம் பண்ற, அவர் வழியே பிடிக்காது, அவர் வழியே விருப்பம் இருக்காது. ஆனா மறுஜன்மம் என்ன செய்து? கல்லான இருதயத்தை எடுத்து, மாம்சமான இருதயத்தை கொடுத்து, மனதை பிரகாசிப்பிக்க செய்து, சுத்தத்தை புதுப்பிக்க செய்து, நமக்கு மறுஜன்மம் கொடுத்து ஆக்சனுக்கு ரெடி ஆயிடும். ஒரு புது உந்துதல், ஒரு புது முனைப்பு ஆண்டவர் மேலேயும், ஆண்டவருடைய வழிகள் மேலேயும், ஆண்டவருடைய வசனத்தின் மேலேயும் ஆசையும் விருப்பமும் ஏற்படுத்துறது மறுஜன்மம். மறுஜன்மம் நம்மளை பரிசுத்த செயல்களுக்கு ஆயத்தப்படுத்துகிறது, எல்லா நற்கிரியைகளுக்கும் ஆயத்தப்படுத்துகிறது. அதுதான் மறுஜன்மத்துல அவர் செய்யறார். ரெண்டாவது, பரிசுத்தமாக்குதல்ல அந்த மறுஜன்மத்தை ஆயத்தப்படுத்திட்டு அவருடைய கற்பனைகளின் வழியாய் நம்மளை நடக்க வைக்கிறது. அது எப்படி செய்யறாரு? அவர் வந்து ஒரு புது வார்த்தையை நான் பயன்படுத்தினேன், ஒரு கீழ்ப்படிதலுக்காக ஒரு புதுப்பிக்கிற கிருபை, தொடர்ந்து புதுப்பிச்சுக்கிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறது. ஒரு ஒரு அந்த கிருபை தான் நம்மளை தூண்டுது, நம்மள ஊக்கம் அளிக்கிறது, நம்மள உயிர்ப்பிக்கிறது. நேரங்கள சோம்பலா இருக்கும், திடீர்னு எங்க இருந்து வரமோ தெரியாது. ஜபம் பண்ணதுனால, வசனத்தை படித்ததுனால, பிரசங்கத்தை கேட்டதுனால ஒரு உயிர்ப்பிச்சுதல் ஏற்படும். அது ஏன் ஏற்படுது? திருப்பி மறுஜன்மம் படக்கிறோமா? இல்ல இல்ல, அது புதுப்பிக்கிற கிருபை செய்யற வேணும் இல்லைங்களா. உயிர் வந்துருச்சு, ஆனா அந்த உயிரை புதுப்பிக்குது, செயல்படுத்துகிற, ஒரு துரிதப்படுத்துகிற ஒரு கிருபை. இட்ஸ் ரினியூவிங் கிரேஸ், புதுப்பிக்கும், கீழ்ப்படிதலுக்கு புதுப்பிக்கும் கிருபை. அந்த கிருபை ஆரம்பத்துல மாத்திரம் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதுதான் நம்ம உயிர் ஓட்டமே பாருங்களேன். நம்ம இயற்கையாவே கூட பாத்தீங்கன்னா, மனுஷருங்க ஆண்டவர் படைத்ததுனால படிச்சு எல்லாரும் நீங்க செயல்படுங்கன்னு விட்டுறல. உயிரை கொடுத்து தொடர்ந்து அந்த உயிர் செயல்பாட்டையும் ஆண்டவர் தான் நடத்தி கொடுத்துட்டு வர்றாரு, தெரியுமா? அதுதான் வேதம் சொல்லுது. அவருக்குள் நாம் இருக்கிறோம், பழைக்கிறோம், அசைக்கிறோம். இயற்கையான காரியங்கள் வந்து அவருடைய பராமரிப்பின் அசைவு சக்தி ஒவ்வொரு கணமும் வரலன்னா ஒருத்தர் மேலேயும் அசைய முடியாது. அதனால்தான் நீதிமொழிகள் 20:12 சொல்ற அவர் காது ஒண்டி கொடுக்கிறவர் இல்ல, கண்ணு ஒண்டி கொடுக்கிறவர் இல்ல, அந்த காதை எப்போதும் கேட்க வைக்கிற அவரு தான். அடுத்த நிமிஷம் உங்க காதை கேட்க வைக்கிறது ஸ்டாப் பண்ணிட்டாருன்னா காது கேட்காது. அது காது இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. அது கேட்க வைக்கிறவரும் அவரு தான், கண்ணை பார்க்க வைக்கிறவரும் அவரு தான். என்ன சொல்றது, அதே மாதிரி ஆவிக்குரிய விதத்திலயும் நமக்கு மறுஜென்மம் கொடுத்ததோடு முடியறது இல்ல. அந்த மறுஜென்மம் கொடுத்த மறுஜென்மத்தை புது புதுப்பிக்கிற கிருபைய பலத்தை கொடுத்து 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 நம்மள நடக்க வைக்கிறாருங்க. ரினியூயிங் கிரேஸ், புதுப்பிக்கும் கிருபை. அதான் நம்முடைய உயிரினோடு ஓட்டமே கிறிஸ்தவ வாழ்க்கையில. அதை வச்சுக்கிட்டு தான் அவர் நம்மளை வழி நடத்துறது. எவ்வளோ வேதம் தெரிஞ்சு எவ்வளோ வசனம் தெரிஞ்சாலும் அந்த புதுப்பிக்கிற கிருபை வந்தாதான் அந்த வசனம் அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி நம்ம பயன்படுத்த முடியும். சில நேரங்களில் உயிர் இருக்கான்னு கூட தெரியாது, நம்ம இருந்தால் எவ்வளோ மாறி போகுது பாருங்க. சில நேரங்களில் அதே மவுண்ட் எவரெஸ்ட்ல இருக்கிற மாதிரி இருக்கும், இன்னும் சில நேரங்களில் எங்கே சாக்கடையில் விழுந்த மாதிரி சோர்வா இருக்கும். அப்படித்தான் நம்ம மாறி மாறி போறது. அதே ஒரே காரியம் தான், போன காலில் ஒழுங்கா நல்லா ஊக்கமா ஜெபம் பண்ணிருப்போம், ஈவினிங் பார்த்தா எங்கேயோ இருப்போம் நம்ம. அந்த மாதிரியே மாறி போகுது. சில நேரங்கள் ரொம்ப ஆர்வம் வைராக்கிய பக்தி வைரங்க, ஏன்னா சில நேரங்களில் ஏதோ நம்ம தவறு விடுறதுனால ஆண்டவர் துக்கப்படுத்துறதுனால அவருடைய கிருபை புதுப்பிக்கிற கிருபை போயிருது. அதை நாடாதனால ஜெப ஈமையா இருக்கிறதுனால நம்ம பேட்டரி போயிருக்கு, அவ்வளவுதான். எங்க வீட்டில் ஒரு பொம்மை இருக்கு, அந்த பொம்மைக்கு பேட்டரி புதுசா வாங்கி போட்டான்னா அது பாட்டை பாடிக்கிட்டு ஓடும், அங்கேயும் விதெல்லாம் ஓடும். சென்சருக்கு போய் எங்கேயும் அடிக்காது, என்ன போய் டெஸ்ட் பண்ணி திருப்பி சுத்திட்டே வரும். அங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கும், பயங்கரமா ஓடும். அது பயங்கர பேட்டரி இருக்கும்போது அது பேட்டரி கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னா வீக் ஆயிடுச்சுன்னா அதே கையா செய்யறதே கஷ்டமா இருக்கும். அது பாட்டே அதை இழுத்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரிதான் சில பேர் நீங்க ஆயிடுறீங்க. ஆண்டவர் புதுப்பிக்கிற கிருபை எடுத்துட்டா அந்த மாதிரி தான் பேட்டரி போனோம். பொம்மைங்க தான் நீங்களும் நான், ஒரு வாரம் இருக்காது பாடுறதுக்கோ ஒன்னும் செய்யறதுக்கோ இல்லைங்களா. அது ரொம்ப அவசியம். ஓகே, தாவீதுடைய ஜெபத்தை பார்க்கிறோம், அது ஒரு தேவை. நான் பறந்தது எவ்வளோ சத்தியங்கள் தெரியும். ஆண்டவரே, உமது கற்பனையின் பாதையில் என்னை நடப்பியும், என்னை நடப்பியும். அது பண்றேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கிறீங்களே, புது உடன்படிக்கையில அதன் அடிப்படையில என்ன நடப்பியும். நான் ஏன் இப்படி இருக்கணும், வெறும் கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது இல்ல. புதிய உடன்படிக்கை வெறும் எனக்கு ஆவியை கொடுக்கறேன்னு ப்ராமிஸ் பண்ணதில்ல, உங்களுடைய பிரமாணத்தின்படி நடக்கிறேன்னு சொல்லி இருக்கிறீங்களே, எனக்கு நடப்பியும், அதை செய்யும் அப்படின்ற அதுக்கு ஒரு வாதத்தை பயன்படுத்துறாரு. ஒரு காரணம், ஏன் செய்யணும், நான் அதில் பிரியமாய் இருக்கிறேன். இதுதான் காரணம், இந்த விண்ணப்பத்தை செய்யறதுக்கும் காரணம் இதான், இந்த விண்ணப்பத்தை நாடுறதுக்கும் காரணம் இதுதான். ஏன்னா தேவனுடைய வார்த்தையில பிரியமா இருக்கிறவங்க அதன்படி நடக்கணும்னு பார்ப்பாங்க. இதுதான் ஒரு காரணமா, இது புதுப்பிக்கிற கிருபை எனக்கு கொடுக்கணும், இந்த கீழ்ப்படுதலுக்கு வருகிற புதுப்பிக்கிற கிருபை எனக்கு கொடுக்கணும், பிரமாணத்துல நடக்கணும், ஏன் நான் அதில் பிரியமாயிருக்கிறேன். நீங்களும் நானும் இந்த ஜபத்தை செய்யணும்னா இது பிரியமா இருக்கிறதுனா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி நம்மளும் பிரியமா இருக்கணும். இல்லைன்னா என்ன, நம்ம எப்படி செய்யறது, என்ன பிரியமா இருக்கிறதுனா, முதலாவது ஒரு கட்டாயத்தினால செய்யறது இல்ல, ஒரு விருப்பத்தோடு செய்யறது பாருங்களா. ஒரு ஒரு பேஷன், ஒரு நம்ம ஒரு காரியத்தை ரொம்ப பேஷனா இருக்கிறதுக்கோனா நேரம் போறதே தெரியாது. அதை செஞ்சுட்டு இருக்கும் போது, அதை செஞ்சுட்டே இருக்கும் போது யாராவது கூப்பிட்டாங்கன்னா பெரிய டிஸ்ட்ராக்ஷனா இருக்கும். அந்த மாதிரி விருப்பம், அதில் பிரியம் உங்களுக்கு இருக்கா? பிரியம் ஆண்டவர் ஒரு மாய ஆண்டவருடைய வசனத்துல அந்த மாதிரி பிரியம் இருக்கா? ஒரு மறுஜன்மம் அடையாதவங்க, மாயமாலக்காரங்க, ஒரு கட்டாயத்தினால, மனசாட்சி குத்துதல்னால ஒரு சில நேரங்களில் செய்யலாம். ஆனா அதுல பிரியம் இல்ல, கட்டாயத்தினால செய்யறது இல்ல, விருப்பத்தோடு செய்யறது. அப்படி விருப்பத்தோடு என்னால செய்ய முடியலீங்களே, பைபிள் எடுத்தா கொட்டவாயா வருது. பைபிள ஒருபோதும் விருப்பத்தோடு படிச்சது இல்ல, அது என்னன்னா தெரியாதுன்னு அப்படி இருந்தீங்கன்னா ரெண்டு கண்டிஷன்ஸ் இருக்காது. முதலாவது மறுஜன்மம் பிறக்கணும் இல்லைங்களா, முதல்ல மறுஜென்மம் அடையணும். மறுஜென்மம் அடையும் போதுதான் தேவனுடைய வசனத்துல பிரிய வரும். புதிதாய் பிறந்த குழந்தைகள் போல் ஞான பாலினல் வாஞ்ச எப்ப வருது, மறுஜென்மம் தான் அது கொடுக்குது. அது இல்லைன்னா சுட்டு போட்டாலும் பைபிளை படி பைபிளை படி பைபிளை படி நம்ம பிள்ளைகளுக்கு போய் அடிச்சுக்கிறோம் இல்லைங்களா. எத்தனை சொன்னாலும் அந்த பைபிள் பிரியமே வராது, உட்காந்து மொபைல தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், மறுஜென்மம் வரும் இல்லைங்களா. ஓகே, மறுஜென்மம் ஆயிடுச்சு, மறுஜென்மம் ஆயிட்டங்க. ஆனா ரெண்டாவது கண்டிஷன் இருக்கு, ஒரு சுகமான கிறிஸ்தவ நிலம், ஆவிக்குரிய நிலம் இருக்கும். ஒரு ஆவி கிறிஸ்தவ வந்து ஒரு சுகமான நிலையில் இருக்கும் போது என்ன ஆகுது, அவனுக்கு நல்லா சாப்பிடணும்னு பிடிக்கும். குழந்தை உடம்பு சரியில்லைனா பாலம் குடிக்கிறது இல்லைங்களா, நமக்கு உடம்பு சரியில்லைன்னா பிரியாணி சாப்பிடுறது பிரியத்தோடு சாப்பிடும் இல்லைங்களா. எவ்வளவு தூரம் இருந்தாலும் போய் சாப்பிடணும்னு தோணும். நான் உடம்பு சரியில்லாம போச்சுன்னா அதே பிரியாணி பிடிக்கவே மாட்டேன். ஏன், ஒரு கிறிஸ்தவனுக்கு பைபிள் பிரியாணி சாப்பிடுற மாதிரி இருக்கணும். அது ஏன் அப்படி பிரியாணி சாப்பிடுற மாதிரி இல்லாம போச்சுன்னா அவனுக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னு அர்த்தம். அவன் சுகமா இருந்தானா ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. உலக பாவ இன்பங்களை விட சங்கீத ஒரு மனுஷன் மாதிரி இரவும் பகலும் தேவனுடைய வசனத்தை தியானிச்சு அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்ல. துன்மார்களுடைய ஆலோசனை எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க, இன்னைக்கு ஒண்ணு சொல்லுவாங்க நாளைக்கு ஒன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. இதெல்லாம் மொபைல் எப்பப்பாரு இன்ஸ்டாகிராம்ல யூடியூப்ல சொல்லிக்கிட்டே கிடக்குறான். இந்த துன்மார்க்கனுடைய ஆலோசனை அதுலாம் அவன் போறவன் இல்ல, அதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் செலவிட்டு இருக்க மாட்டான். நியூஸ பார்த்தானா கொஞ்சம் அப்டேட் ஆயிருது, அதெல்லாம் தூரம் இல்ல. டிவியோ அது இல்ல, பாவிகளோடு உட்கார்றது துன்மா பரியாசக்காரர்கள் உட்காரு இல்ல இல்ல. இரவும் பகலும் தேவன் அவன் தான் சுகமா இருக்கிற கிறிஸ்தவன். சில நேரங்களில் என்ன ஆகுது, மறுஜன்மா அடைஞ்சிருக்கலாம் ஆனா சுகதீனம் அடைஞ்சிடலாம். சுகதீனம் அடையும் போது உடம்பு சரியில்லாம போகும்போது பிரியாணியை சாப்பிடணும்னு தோணும், தகட்டிட்டு தான் வரும். ஏன், உடம்பு உனக்கு சரியில்லை. பாவத்தினால பின்வாங்கி போறதுனால உலக கவலைகள்னால இச்சைகள்னால ஒரு டல்னஸ் ஒரு சோர்வு உள்ளுக்குள்ள வந்து உலக சோர்வுகள் மூழ்கும் போது அந்த பிரியம் அவிஞ்சு போகுது. அவிஞ்சு போகுது, அதான் நம்ம விசுவாச அறிக்கையில படிக்கிறோம். அந்த பிரியம் அவிஞ்சு போன அதனால்தான் நீங்களும் நானும் கிறிஸ்தவர்களாக சுகமா இருக்கிற நிலைமைய பார்த்துக்கணும், சுகமா இருக்கிற நிலைமைய பார்த்துக்கணும். இல்லைன்னா வசனத்தின் மேல பிரியா இல்லாம போயிடும். ஓகே, மருஜன் அடைஞ்சிருக்கணும். சுகமான கிறிஸ்தவ ஆவிக்குரிய நிலைமை இருக்கும் போது அவன் தேவனுடைய வசனம் தாவீது சுகமா இருக்கிறார். அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, அவர் ஜபம் பாருங்க, உமது கற்பனையின் பாதையில் என்னை நடத்தும். ஏன் நடத்தணும், நான் அதில் பிரியமா இருக்கிறேன். ஓகே, ஜபத்தை பார்த்தோம், அதுக்கு அவர் சொல்லுகிற நிபந்தனை காரணத்தை பார்த்தோம், சில பயன்பாடுகளை சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த முதலாவது வந்து இது ஒரு காரியம், இந்த அடிக்கடி வருகிற தாவீதுடைய ஜபத்துல ஒரு முக்கியமான பாடம், ஆண்டவர் நம்மளை படிக்கணும்னு நினைக்கிற ஒரு பாடம் என்னன்னா, நம்ம ஆண்டவருடைய வழியில நம்ம நடக்கணும்னா அதுல முன்னேறணும்னா ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் அது அவர் செய்கிறது அவருடைய கிருபையினால செய்யப்படுகிறது. அவர் நம்மள நடத்தலன்னா ஆரம்பத்தில இருந்து கடைசி வரைக்கும் நம்மளால நடக்கவே முடியாது. அது உங்களுக்கு தெரியுதுங்களா, அது உன்னால பார்க்க முடியுதா? இது வந்து நம்ம திறமை நம்ம செஞ்சிருவோம் இல்லையே. இத்தனை ஜபங்கள், ஏன் என்னை பிரகாசிப்பிக்க செய்யும், எனக்கு கற்றுக் கொடுவோம், எனக்கு புரிதல் தாரோ, என்ன நடக்க வையும், எனக்கு அசி ஏன் இவ்வளவு செய்யறாரு? ஏன்னா ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் இந்த பிசினஸ் அவர் செஞ்சு செய்யணும். இது எப்படின்னா ஆண்டவர் தான் இது செய்யறதுக்கு எல்லா கிருபையும் ஒரு கையில வச்சுக்கிட்டு, நிரந்தர கிருபைகள் மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கிற கிருபை கைக்கும் வாய்க்கும் எத்தனமா தான் கொடுக்கற. வச்சுக்கப்பா இன்னைக்கு ஃபுல்லா கிருபை, இன்னைக்கு மத்தியானத்துக்கும் காலையிலேயோ மத்தியானத்துக்கும் வச்சுக்கோன்னு கொடுக்கல. காலையில கிருபை கேட்டோம்னா அந்த காலையிலேக்கு தான் கிருபை, மத்தியானத்துக்கு இல்ல. அந்த கிருபை சர்ப்ளஸா கொடுக்கறது இல்ல, அதிகமா அவர் கொடுக்கறது இல்ல. அவர்கிட்டதான் இருக்குது, அவர்கிட்டதான் இருக்கு, அவர்கிட்ட தொடர்ந்து நம்ம கேட்கணும். இல்ல நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை டல்லாதான் ஆகும், செத்ததாதான் ஆகும். நமக்குள்ள ஒண்ணும் இல்ல, எல்லா கிருபை அவருக்குள்ள, அவர் தான் பொக்கிஷ வீடு. ஏன் அப்படி செஞ்சு வச்சிருக்காரு, இதான் அவர் ஆப்ரேட் பண்ற மாடல். ஏன் செஞ்சு வச்சிருக்காரு அப்படி, பல ஞானமான காரணங்கள். ஒரு சில காரணங்கள் என்னன்னா, அவருடைய மகிமைக்காகவும் அவருடைய கிருபையின் மகிமைக்காகவும் நம்மளுடைய நன்மைக்காகவும். அவருடைய கிருபையின் மகிமை யோசிச்சு பாருங்களேன், எல்லா கிரீடமும் கடைசியில அவர் கிருபைக்கு தான் சூட்டப்படும் இல்லைங்களா. இது நான் அல்ல, அவர் கிருபையே, தேவனுடைய கிருபையே நம்ம சொல்லுவோம். எப்ப சொல்லுவோம், நம்மளா இஷ்டத்துக்கு நம்ம நடந்து சாதிச்சோம்னா பரிசை பெருமை தான் நமக்கு வரும். ரெண்டாவது நம்முடைய பெரிய நன்மை, ஏன்னா நம்ம நமக்கு தெரியுதோ இல்லையோ, நமக்கு நம்முடைய நம்ம தாய் வீட்டு பாவம் பெருமைங்க. ஒருவேளை நம்ம ரத்தத்தை காண்டி எடுத்து அவிக்குரிய விதத்துல டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா ஒவ்வொரு டிராப்லயும் லட்சக்கணக்கான பெருமை கிருமிகள் அதுல இருக்கும், தந்திரமான கிருமிகள். பெருமை 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 நம்மள ஒட்டி ஜீவனத்தின் பெருமைன்னு ஏன் சொல்லுது, அந்த பெருமை நமக்கு ரொம்ப போயிடுறது இல்ல. ஜீவன் ஜீவன் இருக்கிற வரைக்கும் அந்த பெருமை நமக்கு இருக்கும், ஜீவனத்தின் பெருமை. இந்த மாதிரி பெருமை பிடிச்ச ஆளுங்களுக்கு இப்படிப்பட்ட கிருபை தான், எப்பவும் மாடல் தான், நம்மள எப்பவும் தாழ்மையா வச்சிருக்கிறது, அவர் மேல சார்ந்திருக்க வச்சிருக்கிறது. இது ரொம்ப அவசியம் நமக்கு, ஒவ்வொரு நாளும் அவர் மேல சார்ந்திருக்கிறது. கைக்கும் வாய்க்கும் தான் நமக்கு கிருபை இருக்கு. மன்னாவரை பத்து நாள் கொடுத்தாரா? இல்ல, இன்னைக்குதான் கொடுத்தாரு. அடுத்த நாள் ஆண்டவர்ல சார்ந்தது. அதே மாதிரிதான் ஆவிக்குரிய கிருபையும். காலையில கிருபை கிடைச்சிச்சுன்னா அது காலையில மத்தியானம் திருப்பியும் கிருபைக்கு ஆண்டவர்ல சார்ந்திருக்கும். இப்படி இதெல்லாம் இப்படி வச்சே நமக்கு எவ்வளவு பெருமை இருக்கு யோசிச்சு பாருங்க. கடவுள் நம்மள சில நேரங்கள பட்னியா போடாம, சோர்வாக்காம, கிருபைய பின்வாங்காம இருந்தோம்னா, ஐயையோ கொஞ்சம் அறிவு வந்த உடனே நம்ம தலையெல்லாம் வீங்கி போதே, கொஞ்சம் பாவத்துல வெற்றி வந்த உடனே, கொஞ்சம் கீழ்ப்படிதல் வந்த உடனே, நம்ம கொஞ்சம் ஒழுங்கா வெளியில இருந்த உடனே என்ன பரிசையில் பெருமை? அதே தங்கி எல்லாம் போட்டுட்டு போலாம் போல இருக்குது. நம்ம தான் செயின்ட் அகஸ்டின் நம்ம நினைச்சுக்கிறோம் இல்லைங்களா. ஆகவே அவருடைய ஞானத்துல எல்லா கிருபையும் ஒரு கையில தான் வச்சிருக்கா. நம்ம எப்பவும் அவர்ல சார்ந்திருக்கணும், அவரை நாடணும். எந்த முன்னேற்றமும் நம்ம வாழ்க்கையில எந்த வளர்ச்சியும் அவர் வந்தாதான் உண்டு. அவர் ஒவ்வொரு நேரமும் வரணும். அவர் வந்தா நம்மளால காரியங்களை செய்ய முடியறது மாத்திரம் இல்ல, அசாதாரணமான காரியங்களை செய்ய முடியும். அவர் போயிட்டார்னா நம்மளால எவ்வளவு மோசமா இருக்க முடியுமோ, எவ்வளவு சீர்கெட்ட தாவீது மாதிரி கேவலமா கூட போக முடியும். அவர் போயிட்டார்னா, அவர் இருக்கும்போதுதான் நமக்கு கிருபை. ஆகவே அது இடைவிடாம கிருபை கொடுத்துக்கிட்டு இருக்கிறது இல்ல. ஏன்னா அப்படி கொடுத்தாருன்னா நம்ம பெருமை பிடிச்சவர்களா, ஜபம் இல்லாதவர்களாக பெரிய இப்பவே ஜபிக்கிறது இல்ல ஒழுங்கா. இப்படி மாடல்ல வச்சு இல்லைங்களா, அவர்ல கிருபை இருக்கிறப்ப அவர்ல சார்ந்து இருக்கணும். இப்பவே நமக்கு ஜபம் இல்ல, அப்படி புள்ளா கொடுத்தாருன்னா எப்படி இருக்கும்? இது பெரிய என்கரேஜ்மெண்ட், ஒரு விதத்துல ஒரு பெரிய எச்சரிக்கை கூட. இதுதான் மாடல். என்ன என்கரேஜ்மெண்ட்னா, நம்ம சோர்வுகளுக்கு மத்தியில, பலவீனங்களுக்கு மத்தியில, சோதனைகளுக்கு மத்தியில நம் பலத்தை மாற்ற சார்ந்திருக்க வேண்டியதில்லை. ஏன்னா நம் பலம் கடவுளுக்குள்ள இருக்கே. என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன சூழ்நிலை வந்தாலும், அந்த கிருபைய வந்து நமக்கு இப்ப இருக்கிற பலத்துல தாங்குறோம்ன்ற அவசியம் இல்லை. ஏன்னா புது பலனை அவர் கொடுக்கிறாரு. சகாயம் செய்யும் அந்த சூழ்நிலையில கிருபைய கொடுக்கிற தேவன் நம் தேவன். அதனால்தான் அப்போஸ்தலர் நாங்கள் ஒரு காலம் என்ன நொடுக்கப்பட்டாலும் சோர்ந்து போவதில்லை. ஏன்? எங்க நம்பிக்கை பலம் தேவன்ல இருக்கு. எங்கள் இல்ல, என்கிட்ட இப்ப இருக்கிற பலத்துல தான் நான் சந்திக்கணும் இல்ல. அந்த சூழ்நிலை வந்துச்சுன்னா அவர் பலத்தை கொடுப்பாரியா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால என்னால எல்லாம் செய்ய முடியும். ஒண்ணு அது. ரெண்டாவது, இது ரொம்ப ஜாக்கிரதை எச்சரிக்கை கூட ஏற்படுத்தணும். ஏன்? எந்த காரியம் நமக்கு ரொம்ப ஆறுதல் கொடுக்குதோ அது பயங்கர பயத்தையோ ஏற்படுத்துது. ஏன்னா இது எல்லாமே நம்ம ஆசீர்வாதம், நம்ம வளர்ச்சி, நம்ம எல்லாமே கடவுள்ல சார்ந்திருக்குனா, அவரை காண்டி நம்ம துக்கப்படுத்தி அவர் ஆவிய துக்கப்படுத்திட்டோம்னா நம்முடைய நிலைமை ஐயோ நிலைமை தான். அந்த பாவம் செஞ்சு உளுந்த போது என்ன நினைக்கிறது யோசிச்சு பாருங்களேன், ஐயோ நிலைமை தான். அவரை துக்கப்படுத்திக்கிட்டு, அவர்ல சார்ந்துடாம, அவரது பாவத்தை செஞ்சுக்கிட்டு தொடர்ந்து கடவுள் என்னதான் செய்யட்டும், எனக்கு எவ்வளவு கஷ்டம்னு நம்ம அகங்காரமா நடந்தோம்னா நம்ம பயங்கரமான நிலம். அவர் ரொம்ப ஜாக்கிரதையா துணிகரமான பாவத்திலையும் நம்முடைய அசட்ட தன்மையிலையும் அவரை கோபப்படுத்தாம, அவருடைய ஆவிய கோபப்படுத்தாம, அவர் பின்வாங்கி போகாம அந்த ஜாக்கிரதையா இருக்கணுமே. அதனால தான் நான் இப்பதான் எனக்கு புரியுது, அந்த பிலிப்பியர் 2:12 உங்களுடைய ரட்சிப்பை பயத்தோடு நடுக்கத்தோடு சம்பாதிங்கன்றாரு. நீங்க ஒர்க் அவுட் செயல்படுத்துறீங்க. ஏன் ஏன் பயத்தோடு நடுக்கத்தோடு செய்யணும்? அது காரணம் அவர் சொல்றாரு. ஏன் நடுக்கிக்கிட்டு ரொம்ப ஜாக்கிரதையா, ரொம்ப கேர்ஃபுல்லா, பரிசுத்த ஜாக்கிரதையோடு நீ இருக்கணும், உன்னை நீ பார்த்து ஏன் அந்த அளவுக்கு பயப்படணும்? அது காரணம் என்ன? ஃபார் ஏன்னா உனக்குள்ள சித்தத்தையும் செய்தியும் செய்யறவர் நீ இல்ல, அவரு பா. அதனால நீ பயத்தோடு நடுக்கத்தோடு இருக்கணும். எல்லாமே அவர்கிட்ட வர்றதுனால, சித்தமும் அவர்கிட்ட இருந்து வருது, செய்தியும் அவர்கிட்ட வர்றதுன்னா, அவருக்கு துக்கப்படுத்தி அவர் ஏதாவது பண்ணிட்ட, அவர் கோபம் வர பண்ணிட்ட, ஆவிக்குரிய சித்தமா இருக்காது, செய்தியும் இருக்காது உனக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கைய நின்னு போ, ஜாக்கிரதை, பயத்தோடு நடுக்கத்தோடு இருக்குங்களா. அது அதனாலதான் அது பாக்குறோம், அது முதல் பாடமா பாக்குறோம். ரெண்டாவது ஒரு ஜபம். என்ன ஒரு அருமையான ஜபம், எவ்வளவு அவசியமான ஜபம். நம்ம நேரம் ஞாயிற்றுக்கிழமை செய்யற ஜபம் இல்ல, நமது கற்பனையின் பாதையில் என்னை நடத்தும் இல்லைங்களா. அவர் ஒவ்வொரு நேரமும் செய்ய வேண்டியது, ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சு, மண்டே நீங்க எந்திரிக்கிறீங்க, நாளைக்கு எந்திரிக்கிறீங்கன்னா, அந்த இந்த நாளில் எவ்வளோ சத்தியம் படிச்சிருக்க, சத்தியெல்லாம் வீணா என்ன வஞ்சித்து மனசுலயே இருக்காம இன்னைக்கு நடக்கும் போது நான் முடிவெடுக்கும் போது வாழ்க்கையை சூழ்நிலையை சந்திக்கும் போது அந்த கற்பனையின் வழியா சத்தியத்தின் வழியா என்ன நடத்தும் ஆண்டவர், அந்த நடத்துறதுக்கு எனக்கு பலனை கொடுமா ஆண்டவரே. உலக சோர்வுகள் வருது, பிசாசின் சோதனைகள் வருது, உலக பயங்கள் வருது, கவலைகள் வருது, இதெல்லாம் என்ன அலகழிக்க பார்க்குது ஆண்டவரே. அதையெல்லாம் தகர்த்து உம்முடைய கற்பனையின் வழியா மாத்திரம் நடக்கிறதுக்கு எனக்கு உம்பலன் இல்லை, நான் முடியாது ஆண்டவரே. இது சரிங்களா? ஒவ்வொரு நற்கிரியையும் நான் இன்னைக்கு செய்யணும், உங்களுடைய கற்பனையின் படி நான் நடக்கணும். கொஞ்ச காலம்தான் பூமியில சஞ்சரித்து இருக்கிற இந்த காலத்துல பயத்தோடு நடக்க சொல்லி கொடுங்க, பலனை கொடுங்க. கடைசியான பயன்பாடு இதுக்கு இப்படி இது இந்த புதுப்பிக்கிற கீழ்ப்படிதல் கிருப கொடுக்கறதுக்கு நிபந்தனை என்ன? அதில் பிரியமா இருக்கிறவங்களுக்கு தான் கொடுப்பேன். எல்லாருக்கும் கொடுக்கறது பாருங்கள, எல்லாருக்கும் கொடுக்கறதுல இது ஒரு காரணம் நம்ம கொடுக்காம இருக்கிறதுக்கு. ஏன் தாவீது அதை ஒரு கண்டிஷனா, நான் ஏன் இது கொடுக்கணும் நீங்க எனக்கு, உங்களுடைய கற்பனையின் பலி நடக்கிறதுக்கு எனக்கு ஏன் அந்த கிருபையை கொடுக்கணும், அதில் நான் பிரியமா இருக்கிறேன்னு நிபந்தனையை கொடுக்கறாரு. ஏன்னா கடவுள் வந்து இது பிரியமா இருக்கிறவங்களுக்கு தான் கொடுப்பார். ஏன்னா கடவுளுடைய பணியில அந்த பிலிப்பியர்ல பார்த்த மாதிரி அவர் முதல்ல செய்யறது என்ன, முதல்ல பிரியத்தை கொடுப்பார், சித்தத்தை கொடுத்து தான் செய்கையை கொடுப்பார் இல்லைங்களா. பிரியம் இல்லாம, பிரியம் இல்லாம அடுத்தது செய்கை வரதே வராது. முதல்ல ஆண்டவருடைய வசனத்துல பிரியத்தை வளர்த்துட்டு இருக்கீங்களா நீங்க? கட்டாயப்படுத்தணுமா அவங்கள படிக்கணும்னு கட்டாயப்படுத்தணுமா? அந்த பிரியமே இல்லைன்னா உங்களுக்கு எப்படி செய்கை வரும்? ஆண்டவர் எப்படி இந்த கிருபையை உங்களுக்கு ஆசீர்வதிப்பார் யோசிச்சு பாருங்க. முதல்ல அவர் கொடுக்கிற கிருபை, கிருபையினால கிருபை, முதல் கிருபை என்ன? பிரியம். அந்த பிரியம் வந்தா தான் செய்கை வரும். அந்த பிரியம் இல்லாம வாழ்க்கையில எந்த செய்கையும் வராது. கடவுளுடைய வார்த்தையில பிரியமா இருக்க படிங்களா, எல்லாமே அதுல தானே இருக்கு. ஒரு மனுஷனா அவர் ஆசீர்வதிக்கணும்னா முதல்ல அவர் என்ன பாக்குறாரு தெரியுமா? என் வசனத்துல பிரியம் இருக்கா? வெளிநாடகெல்லாம் வேணும், பிரியம் மனசுல. ஆண்டவர் வசனம்னா பிரியம், ஆண்டவருடைய வேடுனா பிரியம் இருக்கா? அந்த பிரியம் இருந்தா அவனை அளவு கடந்த விதத்துல ஆசீர்வதி. ஏன் சங்கீதம் ஒன்னு மனுஷனை யோசிப்பாரு? ஏங்க இரவும் பகலும் தேவனுடைய வசனத்துல பிரியம். அவனுக்கு என்ன சொல்றாரு? அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். அவன் தன் காலத்தில் கனி கொடுக்கிறவனா இருப்பான். என்ன காரணம் அவன் கனி கொடுக்கிறான்? செய்கிற நம்ம செய்யறதெல்லாம் மண்ணா போகுது, அவன் செய்கிறதெல்லாம் ஏன் வாய்க்குது? காரணம் என்ன? பிரியங்க. ஆண்டவுடைய வசனத்துல பிரியம் இருக்கா? அது எல்லாத்தையும் நம்ம நாடகம் போட்டுடலாங்க. கிறிஸ்தவரை நாடகம் போடலாம், மெம்பரை நாடகம் போடலாம். ஆண்டவுடைய வசனத்துல பிரியத்தை ஒட்டி நாடகமே போட முடியாது. அவர் பாக்குறேன், அது அது இருக்கிறவங்க தான் ஆசீர்வதிக்கிறாரு. மனசை கேட்டு பாருங்க, அவனுடைய வசனத்துல பிரியம் இருக்கா? அவனை தான் சொல்றாரு, அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கும், தொடர்தெல்லாம் பொண்ணாகும், அவன் காலத்தில் கனி கொடுக்குவான். இன்னொரு சங்கீதம் தமிழ்ல நான் நோட் பண்ணல, 37:4. Delight yourself in the Lord and he will give you the desires of your heart. இதை விட ப்ராமிஸ் என்னங்க வேணும்? தேவனில் மன மகிழ்ச்சியா கலிகோர், பிரியமாயிரு தேவனுக்குள்ள, கர்த்தருக்குள்ள பிரியமாயிரு. உன் இருதயங்களின் ஆசைகளை அவர் கொடுப்பார் என்றாரு. எத்தனை ஆசைகள் மனசுல நீங்க வச்சிருக்கிறீங்க? அந்த ஆசை, இந்த ஆசை, எல்லா ஆசையோடு தான் உலகத்தை விட்டு போயிருவோம், ஒண்ணுமே நிறைவேற போறது இல்ல. அவர் சொல்றாரே ப்ராமிஸ், கர்த்தருக்குள்ள பிரிய செய்யர், பிரியமாயிரு. அந்த ஆசையை அவர் நிறைவேற்றுறாரு. அவன் அவருக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்போ நம்ம அது பிரியம் எவ்வளவு பாக்குறாரு, நம்ம மனசுல பிரியம் இருக்கு ஆண்டவர் மேல, அவர் வசனத்தின் மேல அந்த பிரியத்தை வளர்த்துக்கங்க. ஓய்வு நாளுக்கு அவர் கொடுத்த ப்ராமிஸ் என்ன? என்னுடைய நாளை நீ, த டே ஆஃப் டிலைட், இதே வார்த்தை தான், மன மகிழ்ச்சியின் நாளா நீ நினை. ஐயோ வந்துச்சு சண்டே, காலையிலயும் போனோம், ஈவினிங்கும் போனோம் அப்படின்னு நீங்க நினைக்காது. மன மகிழ்ச்சி நாளா நினை. என்ன செய்வேன்? பூமியில் உயர்ந்த இடங்கள்ல உன்னை வைப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன்றாரு. தேவன் நமக்கு அந்த பிரியத்தை கொடுக்கட்டும். இதான் பண்ணு.